மை இலங்குதல் கன்னி பங்கனே, இலங்குதல் விளங்குதல், மை திட்ட பெற்று விளங்குகின்ற அழகான கண்களை கொண்ட அம்பாளுடைய அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே. கன்னி பங்கன், கன்னியை ஒரு பங்கில் கொண்டவன் என்றும் பொருள். கன்னிக்கு ஒரு பங்காக அவளுடைய பங்கிலே அவள் கூற்றிலே தான் இருப்பவன், எப்படி இருந்தாலும் பொருள் ஒன்றுதான். மை தீட்ட பெற்ற அழகான கண், கண்ணுக்கு வந்து சிறப்பு கண்ணோட்டமாகின்ற இரக்கம், அழகிய இரக்க குணம் பொருந்திய நற்கண்கள், பெரிய கண்களை கொண்ட அந்த மீனாட்சி அம்மை, அவளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே, திருவருளோடு பிரியாது எப்பொழுதும் விளங்குகின்ற பெருமான். வந்து என்னை பணி கொண்ட பின் பெருமானே நீயாக வந்து, இந்த வந்து என்பதற்கு சொல்லச்சம் நீயாக என்பது, அங்கு அந்த மெய்மை அன்பர்கள் வந்து எனக்கு முன்பாக வந்து சொல்லச்சா அங்கு வரவழைத்துக் கொள்ள வந்து நீயாக வந்து விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என்னாரும்பது என்று சொல்வார். புணர்ச்சி பத்துல பெருமானே அடைய வேண்டும் அறிய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இல்லைன்னு சொல்வார். உண்மை அப்படியா? விருப்பம் இல்லாமல் அறிந்தார், விருப்பம் இல்லாமல் இறைவன் வருவாரா? விரும்பின இவர் விரும்பி ஏங்கினதா தானே புராணம் எல்லாம் சொல்லுது. அப்புறம் ஏன் விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என்னாரும்பது இவர் சொல்றார் அப்படின்னு கேட்டா, நான் விரும்பிய விருப்பத்திற்கு இணை இல்லை நீ செய்கின்ற அருள். ஒருத்தன் பார்க்கின்ற பகற்கனவுனால ஒருத்தன் வந்து எம்ஏ பாஸ் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும்னா ஒரு பகற்கனவு காணலாம். அது இயல்பாகவே நடந்ததுன்னா அது இது இந்த கனவினால அது நடக்கல. அதே போல வந்து நம்முடைய விருப்பத்தினுடைய ஆற்றலினாலே பெருமான் நம்மிடம் வரவில்லை, அவருடைய கருணையே தகுதியாக கொண்டு வந்தான். ஆகவே அவன் வர வேண்டும் என்று இவர் விரும்பி இருந்தாலும் கூட என் விருப்பத்தின் காரணமாக நீ வரவில்லை என்பதை அவங்க சொல்றாரு. அதுதான் அங்க பொருள். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன்னு சொல்றாரு. அப்ப அவர் படித்தவர் தான், கற்றறியேன் கலைஞானம் ஏன் சொல்றாரு? இந்த கல்விக்கு பயனாக அவன் வரவில்லை. அவர் கசிந்து உருகியவர் தான், கசிந்து உருகேன்னு ஏன் சொல்றார்னா, கசிந்துருகியது போதவில்லை, அது பற்றாது அவனுடைய கருணைக்கு, இது பத்தாது. உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கு சதுப்பு போயிட்டு தான் பொறுமா போறாது. அதே போல பெருமான் செய்கின்ற கருணைக்கு இது போதாது, பற்றாது. பச்சி வாய் என்று உன்னடிபடியா பேய் என்று சொல்றார். அவர் நம்ம பூஜையா பண்ணாம இருந்திருப்பாரு, அவரிடையிலே அன்றாட புசித்தவர் தான். ஆனால் அதெல்லாம் போதாது என்ற எண்ணம். ஆமாறும் திருவடிக்கு அகங்குடைய நண்புருகேன், பூமாலை புனைந்தேத்தேன், புகழ்ந்தறியன் புத்தேடர் கோமானின் திருக்கோயில் தூகியன் மொழியன் கூத்தாடுன்னு சொல்றார். இந்த சரிய கிரிகள்லாம் அவர் செய்யவில்லை என்பது உண்மையான பொருளா? இதெல்லாம் போதாது என்பது பொருள், அவருடைய கருத்து. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ செய்த கருணைக்கு இதெல்லாம் ஈடாகாது, இது போதாது என்பது பொருள். ஆகவே நீயாக வந்து 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 என்னை பணிகொண்ட பின் பெருமானே நீ என்னை ஆட்கொண்ட பிறகு, ஆட்கொள்ளுதல் என்பது பணிகொள்ளுதல், பணிகொள்ளுதல் தான். பெருமான் திருக்கடைக்கன் செய்து சரி இந்த வேலை நீ செய் என்று நமக்கு ஒரு பணி தரார். பணிகொண்ட பின் மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அறிய என்று உனை கருதுகின்றேன். நீ பணிகொண்ட பின் என்று சொன்னார், அந்த சொல்லினுடைய ஆற்றலினாலே பணிகொண்ட பொழுது இப்படி நான் கருதவில்லை என்பது பொருள். பெருமான் நேரடியாக வந்து ஆசிரியனாக ஆட்கொண்ட காலத்திலே பெருமானை எளியவன் என்று நான் கருதவில்லை. ஆனால் அந்த பெருமான அருளை பெற்ற பிறகு ஒரு குழந்தையை போல அவனை எளியவன் என்று கருத ஆரம்பித்து விட்டேன். ஒரு குழந்தைக்கு, குழந்தை என்ன பண்ணும், எனக்கு வெள்ளி டம்ளர்ல அப்பாவுக்கு காப்பி கொடுப்பாங்க அம்மா. பழங்காலத்துல ஆச்சாரமா இருக்கிற அந்தனர்கள்லாம் வந்து எவர்சிலர்ல சாப்பிட மாட்டாங்க, அதுல இரும்பு இருக்கு என்பதுனால. இரும்பு வந்து இரும்பு கலந்த எந்த பொருளையும் பயன்படுத்த மாட்டாங்க வைதிகர், அக்னி காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க, சாப்பாட்டுக்கும் பயன்படுத்த நம்மள இரும்பு தட்டு அலுமினிய தட்டு இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, இரும்பு தானே இருக்குது, குரோமியம் இரும்பு எல்லாம் தான் இருக்கு. சாப்பிட்டா வெள்ளி தட்டு தங்கம் மண், வெள்ளிக்கும் தங்கத்துக்கு போக முடியாது, ஏழையா இருக்காங்கன்னா மண் அல்லது இலை, சாப்பிட்றதுக்கு வாழை இலை, சமைப்பதற்கு தட்டி தான். இந்த எவர்சில பாத்திரத்துலாம் எவர்சில அடுப்பு, எவர்சில பாத்திரம் இல்ல மண் அடுப்பு, மண் பாத்திரம் தான். அதனாலதான் இந்த மண் கலங்களுக்கு எல்லாம் வந்து பொற்கலங்கள்னு பேரு, மண் கூடத்துக்கு பொற்குடம்னு பேரு, மண் சட்டிக்கு பொற்சட்டின்னு பேரு. பொண்ணுக்கு இணையானது, பொண் வைக்கின்ற இடத்துல பூ வைக்கலாம், தங்கம் வைக்க முடியல. மாப்பிள்ள வராரு, மாப்பிள்ளைக்கு பரிசம் போடுறாங்க, இந்த காலத்துல பெண் வீட்டுல போடுறாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ண, ஒரு மலரை வச்சு இதை எடுத்துக்கோங்க பின்னாடி உங்களுக்கு தரோம், வரும்போது மாப்பிள்ளை பிடிச்சு போட்டுருணும், பொண் வைக்கிற இடத்துல பூ வைக்கும், அப்புறம் அவர் அப்புறம் அவர் மாட்டிக்கிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கலாம். அது போல அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பாவுக்கு வெள்ளி டம்ளர்ல தான் காப்பி தருவாங்க. எங்க தாத்தா வெள்ளி தட்டுல சாப்பிடுவாரு. அந்த தட்டுக்கு நடுப்புற ஒரு ஒரே ஒரு கிராமம் அரை கிராமம் ஒரு தங்க காசு பதிச்சு வச்சிருப்பாங்க. அதுல வந்து சாப்பாட்டுல நெய் விட்டு தான் சாப்பிடுவாங்க, நெய் கலக்காத சாப்பாடு தூய்மையற்றது, அது நெய் கலந்து தான் சாப்பிடுறது. அதெல்லாம் குழந்தை பாத்துட்டு இருக்கு. குழந்தை என்ன பண்ணும் போட்டிக்கு, எனக்கும் வந்து வெள்ளி டம்ளர்ல தான், எனக்கும் தங்க தட்டுல தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லும். என்ன காரணம்னா, அதனை பெறுகின்ற நேரத்தில் அதன் மீது ஒரு மதிப்பு இருக்கும், பார்த்ததில்ல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. பார்க்கும்போது என்ன பண்ணுது, எனக்கு வெள்ளி டம்ளர்ல காப்பி தரணும் அப்படின்னு. அப்ப அப்பா வந்து ஒரு பெரிய டம்ளர்ல காப்பி சாப்பிடுவாரு, இந்த குழந்தை வந்து குழந்தைக்கு அவ்வளவு காப்பி சாப்பிட்டா ஒத்துக்காது. அப்படியே அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த டம்ளர்லயே டம்ளர் காப்பி கொடுத்தாங்கன்னா அது ஒத்துக்காது, எனக்கு ஃபுல் டம்ளர் காபி தான் வேணும். ஏன் அப்பா முழுக்க சாப்பிடுறாரு, அப்பாவுக்கு பாதியா தரல இல்ல, எனக்கும் முழுக்க தான் வேணும் போது அந்த குழந்தைக்காகவே சின்னதா ஒரு டம்ளர் வச்சுக்கணும், அதுல அது முழுக்க கொடுக்கணும். அப்ப ஒரு இந்த காலத்துல நீங்களா டெய்லி சாப்பிடுறீங்க தோசை இதெல்லாம் கடா கிடைக்கலாம் சாப்பிடுறீங்க, அந்த காலத்துலலாம் வந்து இந்த நொய் உப்புமா தான் ராத்திரியில. அது வந்து என்ன பண்ணுவாங்க வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் தோசை, மாசத்துல ரெண்டு நாள் தோசைன்னா ரெண்டு மாசத்துல ஒரு நாள் தான் அடை. இதெல்லாம் அதிகமா பண்ண மாட்டாங்க. என்ன எண்ணெய் அதிக பதார்த்தம், அவங்களும் நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க, எண்ணெய் அதிகமா சேராது. இந்த அடிக்கடி வறுவல் பண்றது, அப்பளம் பிடிக்கிறது, ஐயாக்கு அப்பளம் எல்லாம் சாப்பிட முடியாது, கரு கறிவடா இதெல்லாம் வந்து என்ன எல்லாம் வயசை கெடுக்கிறது, எல்லாம் எண்ணெய் எண்ணெயில பயிர் ஐட்டம்ஸே கிடையாது என்று பார்க்கின்றோம். அது அப்பா தோசை சுடும் போது இந்த குழந்தைக்கு ஒரு தோசை பிள்ளை தான் கொடுப்பாங்க, அது ஒத்துக்காது, எனக்கு முழு தோசை வேணும் அப்படின்னு கேட்கும். அவன் என்ன பண்ணுவாங்க, காக்கரண்டி மாறு விட்டு சின்னதா ரவுண்டா புள்ள, அதாவது முழுசா இருக்கும். அது பெறுகின்ற காலத்திலே அந்த குழந்தைக்கு அதுல மதிப்பு இருக்கும், ஆனா பெற்ற பிறகு அந்த தோசையை திங்குமா, திங்காது, ஒரு கடி கடிச்சு துப்பிட்டு விடணும் அவ்வளவுதான். இந்த காப்பியை குடிக்குமா, குடிக்காது, அதை வாயை வச்சுட்டு அண்ணன் வச்சுட்டு போயிடும். ஏன்னா அது வந்து போட்டிக்கு கேட்கதே தவிர பெறுகின்ற காலத்திலேயே ஒரு குழந்தைக்கு ஒரு இடத்துல மதிப்பு இருக்கும், பிறகு அது இடத்துல அதுக்கு மதிப்பு இருக்காது, அதான் குழந்தையினுடைய தன்மை. அதே போல பெருமானே நீ வந்து ஆட்கொண்ட காலத்திலே அந்த நிலையில வந்து நீ எவ்வளவு அறியவன் என்பதை நான் அறிந்தேன், ஏன்னா எவ்வளவு பெரியவர்களுடைய கருணைக்கு பாத்திரமாகிறார்கள் என்ற அடையாளங்களை பார்த்து அந்த கருணையை நானும் பெற்றேன் என்று சொல்லி நான் வந்து பண்டு தோல் நோக்கி நக்கேன் மகிழ்ந்தேன் ஆணமில்லா நாயினேன். ஆனால் அந்த நீ அறியவன் எனக்கு பெரும் கருணை செய்திருக்கின்றாய் என்ற அந்த பெருங்கருணையை வியந்து பாராட்டுகின்ற வியந்து உருகி நயந்து உருகி வியந்து அலர வேண்டும், நயந்து உருகி வியந்து அலர வேண்டும். அந்த தன்மையை தொடர்ந்து பெற வேண்டும். இதை தொடர்ந்து பெறுவதுதான் மேன்பர்கள். இதை தொடர்ந்து பெற்றவர் தான் நம்முடைய அப்பர பெருமான். அவரை பத்தி சொல்லும் பொழுது அவரை பெருமானால் ஆட்கொள்ள திருவதியில் ஆட்கொள்ளப்பட்டது முதல் திருப்பூரில் திருவடியினை சேர்கின்ற வரையிலும் அவர் வடிவம் ஒரே மாதிரி, இடையராது பொழுகின்ற கண்ணீர், குவித்த கரம், தொழிலை சாத்திய உழவாரம், இரின்றி எழுகின்ற திருவாசகம், அவருடைய தேவாரத்துக்கு திருவாசகம், இரின்றி எழுகின்ற திருவாசகம், இப்படிதான் இருந்தார் அப்பர பெருமான். இப்படி இருக்கின்ற தன்மை என்னன்னா இப்படிதான் இருக்கணும் ஒருத்தர். இப்படி இருக்கின்ற தன்மைக்கு தலைநாள் கடைநாள் ஒக்கவே, தலைநாள்னா முதல் நாள், இடைநாள்னா கடைசி நாள், முதல் நாள் என்ன அன்பு வச்சோமோ அதே அன்பு கடைசி நாள் வரை இருக்கும், இருக்கணும். வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவர்கிட்ட அன்பும் மரியாதையும் முதல் நாள் இருக்கு, அது வருஷம் ஓட ஓட என்ன ஆகுது, அது கடக்கட்டும், அது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நை நயிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லா வீட்லயும் பாக்குறோம், ஆசிரியர் ஆசிரியர் நகர் தவிர இங்க போட்டா அவங்க கரெக்டா இருந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பெரிய புறன் எல்லாம் கேட்கறதுனால. ஆனா அன்பு என்பது எப்படி இருக்கணும்னா தலைநாள் கடைநாள் ஒக்க இருக்க வேண்டும், முதல் நாள் போலவேதான் கடைசி நாள்லயும் இருக்கணும். அன்பிற்குடைய இலக்கணத்தெல்லாம் நம்பியாரவர் தான் சொல்லுவார், அவரை விட அன்பினுடைய வடிவம் யாரும் கிடையாது, அவர் சொல்றதுதான் அதுக்கு இலக்கணம். அப்படி நான் இல்லை என்று சொல்கின்றார். ஒரு குழந்தை பெறுகின்ற காலத்திலே ஒரு ஒரு டாய், அது என்ன பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு டாய் பறக்கிற ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர், அது எனக்கு வேணும்னு சொல்லணும், இது 500 ரூபாய் கொடுத்து அப்பா வாங்கி கொடுப்பாரு, 5 நிமிஷம் வச்சுக்கோ உடச்சுட்டு தூக்கி, அதான் மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்று ஒரு பொருள். இன்னொன்று இதுதான் உண்மையான பொருள், அந்த பொற்கிண்ணத்தினுடைய அருமை தெரியாத காரணத்தினாலே அந்த குழந்தை என்ன பண்ணும், இன்னொரு நேரத்திலே அதை விடத்தான் இனியதாக நினைக்கின்ற ஒரு பொருளுக்காக அதனை மாற்றிக்கொள்ளவும் துணியும். அம்மா தங்க கிண்ணத்துல குழந்தைக்கு அருமையான நெய் விட்டு கருப்பு சாறு சுட சுட கலந்து கொடுத்துருக்காங்க, கொடுத்து அது சாப்பிட்டு இருக்கு வாசல்ல உட்காந்துக்கிட்டு. அப்படி இருக்கும்பொழுது ஏத்தாமரி ஒருத்தன் வரான், அவன் என்ன பண்றான், ஒரு எக்லஸ் சாக்லேட் வச்சுட்டு இருக்கான், அந்த சாக்லேட்டை கொடுத்து அந்த கிண்ணத்தை கொடுங்க கொடுத்துரும். என்ன காரணம்னா அதுல இயல்பான அறியாமை, அது இயல்பு. இப்ப அதுக்கு வந்து இந்த நேரத்துல நமக்கு சாக்லேட் வேணும் என்ற எண்ணம் இருப்பதனால அந்த உலக பற்றின் காரணமாக இறைவன் அளித்த பேரருளை இழந்து விட்டேன் என்பது பொருள். மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால் அரிய என்றுனை கருதுகின்றேன். ஒரு மழை என்றால் மழவு, அத குழந்தை பல பலா பலவு என்பதை போல மழை மழா மழவு என்று வரும். வானுந்து மாமதி வேண்டி அழும் மழை போலும், மழை மழை போலும், குழந்தையை போலும். மழை கை என்றால் குழந்தையினுடைய கை, மழை கை இலங்கு அதிலே விளங்குகின்ற பொற்கிண்ணம் என்று அலால், என்று அலால் என்பதை என அலால் என்று திரித்துக் கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ளக்கூடாது, திரித்துக் கொள்ள வேண்டும். என என்றால் இதை போல என்ற ஓம உருபு, என்றலால் என்பது என அலால் என்பது பொருள். குழந்தை கையிலே விளங்குகின்ற பொற்கிண்ணத்தை போல உன்னை நான் எளியவனாக கருதினேன், அரியவனாக கருதவில்லை. என்ன பொருள், தன் கையிலே இருக்கின்ற பொற்கிண்ணத்தை ஒரு குழந்தை அரியதாக கருதுதலை கைவிட்டு எளிதாக கருதும். எளிதாக கருதல் என்பது என்னென்றால் ஏனைய பொருளுக்கு ஒப்ப கருதல் தான் எளிதாக கருது, இதுவும் மற்ற பொருளை போலதான் என்று கருதுதான் எளிதாக கருதல். அப்ப இறைவனையும் ஏனைய பொருளை போல, இந்த பஸ் போனா இன்னொரு பஸ் ஏறிக்கலாம்னு நினைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பஸ்ஸே வராது, அப்ப பெருமானுடைய அருள், பெருமான் வந்து கூப்பிடுறாரு, கூப்பிடும் போது அப்புறம் பாத்தீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்ப அது எளியனாக கருதுதல் என்று பார்க்கின்றோம். பெருமானை எளியனாக கருதவே கூடாது. அவன் அறியவன், அவன் தன்னுடைய கருணையினாலே எளிவருகின்றான் என்று சொல்லும் போது அவனுடைய அருமையை மறக்காது இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த கீதாஞ்சலி இரண்டாவது பாடலையே பெருமானே எவ்வளவு அறிய உன்னை நான் என்னுடைய நண்பனாக கருதி ஏமாந்து விட்டேன் என்று சொல்றார். பெருமான் வந்து பெரிய செய்கின்ற கருணையை கண்டு அவன் நமக்கு நட்பு செய்பவன், நம்முடைய அன்பை அவன் எதிர்பார்க்கின்றான் என்று அவனை எளிதாக கருதி ஏமாந்து விட்டேன். அதுதான் அவன் நம்பியாதவர் சொல்றார். பல இடங்கள்ல சொல்றார், இன்ன தன்மையின் என்றியுண்ணா எம்மானை எளிவந்த பிரானே. எளிவந்தவனாக அவன் பிரான், எளிவந்த பிரான், எளிவந்த எளிவந்திருந்தாலும் அவன் தலைவன் தான், தலைவன் தான் எளி வருகின்றான். அவருடைய தலைமை குறையாது, தலைமை பண்பு குறையாது. ஆகவே ஒரு குழந்தை தன் கையிலே இருக்கின்ற பொற்கிண்ணத்தை பெறுகின்ற காலத்திலே மதிப்போடு கொண்டு பிறகு ஏனைய பொருள்களுக்கு ஒப்ப நினைத்து அதனை பிரிதோர் நிறத்திலே தான் விரும்புகின்ற ஒரு மட்டமான பொருளுக்காக, கீழான ஒரு பொருளுக்காக இந்த பொற்கிண்ணத்தை இழக்கவும் துணியும். அந்த அளவுக்கு அந்த ஓமை போகும், அது இழக்கவும் துணியும். ஒரு சாக்லேட்டுக்காக தங்க டம்ளரை கொடுத்துடவும் செய்யும். அதே போல இந்திரிய சுகத்திற்காக இறை இன்பத்தை இழக்கவும் கூடும் உலகினர்கள் என்று பார்க்கிற வாசனா மலத்தினால அந்த தீங்கினை நான் செய்துவிட்டேன். மழை கையிலங்கு பொற் கிண்ணம் என்றால் அறிய என்று உனை கருதுகின்றேன். இது எனக்கு இயல்பு என்பதனால கருதிற்றிலேன் என்று இறந்த காலத்திலே சொல்லாமல் கருதுகின்றேன் என்று நிகழ்காலத்தில் சொன்னார். இப்படி நான் இருக்கின்றேன், பெருமானே இந்த குணம் என்னை விட்டு இன்னும் செல்லவில்லை. உன்னை இழந்த பிறகும் உன்னை நான் அறியவனாக கருதவில்லை. உன்னை இழந்து நிற்கின்ற இந்த நிலையிலும் உன்னை நான் எளியவனாகவே கருதுகின்றேன். எப்படி கருதுகின்றேன்னா, மந்திரத்துல மாங்காய் விழு நினைப்பதை போல நீ உன் கருணையினாலே மீண்டும் என்னை ஆட்கொள்வா என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆகவே என்ன இப்பயும் நான் உன்னை எளியனாக தான் கருதுகின்றேன், அரியவனாக கருது. மழை கையிலங்கு பட்டலால் அரிய என்று கருதுகின்றேன் என்று இறந்த கால நிகழ்காலத்தில் சொல்வது என்னுடைய இயல்பு. இது அவ்வளவு மட்டமான கருதுகின்றே. மெய்யிலங்கு வெண்ணிற்று மேனியாய், மெய் என்பது பெருமானுடைய திருமேனி என்று கொண்டு சிவந்த திருமேனியிலே அழகான வெண்ணீர் விளங்குகின்ற மேனியா என்று சொல்லலாம். மெய் என்பது மெய்மை தன்மை, பெருமானுடைய மெய்மை தன்மை பொருந்தி விளங்குகின்ற வெண்ணீர். பெருமான் அணிந்திருக்கின்ற வெண்ணீர் அவனே சாஸ்வதமான பொருள் என்பதை காட்டுகிறது. அவருடைய மெய்மை விளங்குகின்ற திருவெண் பராவணம் ஆவது நீர் வான்கெட்டு மாறுதம் வாய்ந்த நீர் மண்கடி தான் கெட்டலின்றி சளிப்பறியா தன்மையன் என்ற அந்த தன்மை உலகமெல்லாம் அழிந்த பிறகும் எஞ்சியிருக்கின்ற சேடப்பொருள் என்ற தன்மையை காட்டுவதுதான் திருவெண்ணீர். அதனை காட்டுவதற்காக தான் பெருமான் திருவெண்ணீற்றை அணிந்திருக்கின்றார். மகிமை அவருடைய பெருமை, விபூதி என்றால் மகிமை. மெய்யிலங்கு உன்னுடைய மெய்மை தன்மை விளங்குகின்ற திரு வெண்ணீற்றினை மேனிலே அணிந்திருக்கின்ற பெருமானே, மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய். அந்த வெண்ணீற்று கொலத்தோடு ஆசிரிய கொலத்தோடு பெருமான் எழுந்துள்ளும் போது அவருடைய மெய்மை தன்மை தெற்றென விளங்கும். அவன் வாய் திறந்து சொல்ல வேண்டியதே இல்லை. பெருமான் வந்து நீரணிந்த தோளோடு வந்தாலே தொண்ட பிறையான் மறையான் பெருந்துறையான் பொன்ன தொண்ட புரிநூலான் கோலமா உறுதியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் என்ற அந்த திருக்கோலமே அவருடைய திருவுருளை நமக்கு பூரணமாக கொடுத்துவிடும். அண்ணால் கண்டாலே ஞானம். மெய்யிலங்கு வெண் நீற்று மேனியாய், மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். சென்ற பாடலில் சொன்னது போலவே மெய்யான அன்பே வடிவமாக இருக்கின்ற அந்த மெய்யன்பர்கள் உன்னுடைய மெய்மையான சிவத்தன்மையை பொருந்தினார்கள், மீண்டும் வாராத நிலையிலே பொருந்தினார். அதற்கு மாறாக நான் பின்தங்கி இருக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பொய் இலங்குகின்றேன், பொய் இலங்கு எனை, பொய் விளங்குகின்ற என்னை. பொய் என்பது உடற்பற்று உலகப்பற்று, மெய்மைக்கு மாறானது. மெய் என்பது மெய்யன்பு, உடற்பற்றும் உலகப்பற்றும் இல்லாதவர்கள். உலகப்பற்று என்பது எனது என்ற பற்று, புறப்பற்று. உடற்பற்று என்பது யான் என்ற பற்று, அகப்பற்று. உடம்பினையே நாம கருதுகின்ற வழியிலும் அது அகப்பற்றாக யான் எனது என்ற பற்றுக்கள் அதான் பொய். அந்த பொய் விளங்குகின்ற என்னை நீ புகுத விட்டு இந்த உலகிலே மீண்டும் புகவிட்டு மீண்டும் என்ற சொல்லி வரவழைத்துக் கொள்ள வேண்டும். போவதோ சொலாய் பொருத்தமாவதே. பெருமானே நீ ஆண்ட பிறகும் என்னை உலகிலே புகுத விட்டு போவது பொருத்தமோ சொலாய். போவதோ என்று ஒரு ஓகாரம் இருக்கு, சொல்லாய் பொருத்தம் ஆவாதே என்று ஒரு ஏகாரம் இருக்கு. ஆ ஏ ஓ என்ற மூன்று உயிர்களும் வினா பொருளை தரும். அதுவா, அதுவே, அது ஓ என்று சொன்னால் அதுதானா என்பது பொருள். அதுவா என்றாலும் அதுதானா, அதுவே என்று கேட்டாலும் அதுதானா, அது ஓ என்று கேட்டாலும் அதுதானா என்று ஒரு கேள்விக்குறி வினா பொருளை தருகின்றது. பொருத்தமோ என்று ஒரு வினா, போவதோ என்று ஒரு வினா, பொருத்தம் ஆவதே என்று ஒரு வினா. ரெண்டு வினா இருப்பதனால ரெண்டா பிரிச்சு பொருள் கொள்ளலாம். பெருமானே நீ என்னை ஆட்கொண்ட பிறகும் உலகிலே என்னை புகுத விடுதல், புகுத விட்டு போவதோ, புகுத விட்டு போகலாம், ஆட்கொண்ட பிறகு ஒருவனை வந்து நாம என்ன பண்றோம், சாக்கடையில இருந்து தூக்கி விடுறோம். தூக்கி விட்டுட்டு திரும்பவும் சாக்கடையில விடுறத பாத்துக்கிட்டு அப்படி பாத்துட்டு இருக்கலாமா? அப்புறம் எதுக்காக தூக்கி விட்டுருக்கணும்? அவன் சாக்கடையில இருந்து உன்னை தூக்கி விட்டுட்டோம்னு சொன்னா அவன் மீண்டும் சாக்கடையில் விழாத வண்ணம் அவனை சேஃபான ஒரு இடத்துல கொண்டு வச்சிடணும். அதே போல சாக்கடை உலகையிலாகின்ற சாக்கடையிலிருந்து நீ தூக்கினாய், ஆனால் இப்போது நான் மீண்டும் அதிலே விழுவதை வாழா பார்த்துக் கொண்டிருக்கின்றாய், இவ்வாறு செய்யலாமா? ஆகவே புகுத விட்டு நீ போவதோ என்று சொன்னால், நீ உன்னுடைய திருவடிக்கு உரியவனாக என்னை ஆட்கொண்ட பிறகு நான் திரும்பவும் உலகிலாகின்ற சாக்கடையிலே விழுவதற்கு என்னை நீ வந்து வாழா பார்த்துக் கொண்டிருக்கலாமா? புகுத விட்டு நீ பாட்டிருக்க உன் வேலையை பார்த்துக்கிட்டு போகலாமா? நீ சிவபுரத்திற்கு மீண்டும் எழுந்துள்ளலாமா? போவதோ பொருத்தமாவதே சொல்றார். இது உன்னுடைய மாறா கருணைக்கு பொருத்தமாவதே, அரகுவி ஆட்கொண்டருடைய அந்த தன்னிகர் இல்லாத கருணைக்கு இது வந்து பொருத்தமாவதே, பொருத்தமாகும். நீ செய்கின்ற செயல் இந்த மாறா கருணை இல்லாதவர்களுக்கும் அது போகாது. பொதுவாக உலகிலே இருக்கின்ற கருணை எல்லாம் வற்றுகின்ற கருணை தான். அந்த வற்றுகின்ற கருணை கொண்ட உலகிலே இருக்கின்றவர்களும் கூட ஒருவனுக்கு சாப்பாடு போடும்போது பசியடங்க சாப்பாடு போடுவான். ஒருவனுக்கு ஒரு நன்மை செய்யும் போது அவன் மீண்டும் அந்த நன்மையை இழக்காத வகையில் நன்மை செய்வார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே என்னை இந்த உலகிலே மீண்டும் புகவிட்டு நீ போகலாம் என்று ஒரு பொருள். இவ்வாறு நீ செய்வது உன்னுடைய மாறாத கருணை அறிகூவி அட்கொண்ட கருணைக்கு பொருத்தம் தானா என்று இரண்டாக பிரித்து விட்டு, அல்லது ஓ ஏ ரெண்டுமே ஒரே வினாதான், அது உணர்ச்சியினால அப்படி சொல்றார். ஆகவே என்னை இந்த உலகில் இதை புகுத விட்டு நீ போவது பொருத்தம் தானா என்று ரெண்டையும் சேர்த்தும் பொருள் கொள்ளலாம். சொல்லாய், நீ இதை சொல்ல வேண்டும் என்று பெருமானை நெருக்குதல். பெருமானே எனக்கு நீ பதில் சொல்லு, இப்படி தங்கலாமா நீ என்று நான் பாட்டுக்கே பேசிட்டே இருக்கேன். உண்மைத்தானே குணகாந்தன் தழுவி வாய் திறந்து ஒன்று பேச மாட்டேன் என்கிறீர், உண்மைத்தானே உண்மை என்று இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். பதில் வாய் திறந்து பதில் சொல்லும், பற்றும் தாரி ஓடி போகி அதுபோல சொல்லாய் என்று பெருமானி நீ சொல்ல வேண்டும். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர்கமலபாதனே அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி இங்கு என இருத்தினாய் உறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதே இல்லையே பொருத்தம் இன்மையே. இப்போது பெருமானை பார்த்து, பெருமானே நீ செய்வது சரிதானா? பொருத்தம்னா சரி, நீ செய்ய சரிதான கேட்ட உன்னையே வருந்துகின்றார். பெருமானை குற்றம் சொல்லலாமா? இதான் உண்மையான அன்பு என்பது. அதாவது நம்ம சண்டை போடலாம், சண்டை போட்ட உடனே சரண்டர் ஆயிடணும், அதான் அன்புடைய விஷயம். சண்டை போடுறதே தப்பு கிடையாது, சண்டை போட்ட அடுத்த நொடி சரண்டர் ஆயிடணும். சண்டை போட்டுட்டு அவங்க சரண்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அப்ப நம்ம கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம், சரண்டர் ஆகணும்ட்டு தான் அதிகமா அன்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம கிட்ட அன்பு இருந்ததுன்னா சண்டை போட்ட உடனேயே சண்டை போட்டது தப்பு அப்படின்னு கேட்கும். பொருத்தம் எனக்கிட்ட தான் இல்ல, தவறி போய் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ற அடுத்த பாட்டு, பொருத்தம் இன்மையே உன் கருணைக்கு இது பொருந்துமா என்று நான் உன்னை கேட்டது தப்பு. என்ன காரணம்? என்னுடைய தகுதியின்மையை மீறி நீ கருணை செய்திருக்கிறாய். உன் கருணைக்கு பொருத்தம் இல்லாதவன் நானே அன்றி நீ இல்ல. உங்ககிட்ட ஒரு குற்றமும் இல்ல, குற்றம் எல்லாம் யார்கிட்ட இருக்க? என்னிடம் இருக்கின்றது. ஆகவே பொருத்தம் இன்மையன் நான் தான், பொருத்தம் இல்லாதவன் நீ இல்ல. நீ வந்து எல்லா உயிர்களுக்கும் உன் கருணையினாலே பொருந்துகின்ற பெருமான், கருணை உன்னிடத்தில் இருக்கின்றது, கருணையினால்தான் நீ தலைவன். அந்த தலைமை பண்போடு கருணை பண்பு நூற்றுக்கு நூறு முற்றும் பொருந்தி இருக்கின்றது. ஆனால் அடிமை பண்போடு பொருந்த வேண்டியிருக்கின்ற செய்நன்றி அறிதல் என்ற பண்பு என்னிடம் பொருந்தவில்லை. ஆகவே பொருத்தமின்மை என்னிடம் இருக்கின்றது. உயிர் என்றைக்குமே இறைவனுக்கு அடிமை. அந்த அடிமை பண்போடு பொருந்துவது என்ன? செய்நன்றி அறிதல். அந்த செய்நன்றி அறிதலாக அந்த குணம் என்னிடம் இல்லை, நாய்வையின் உள்ள குணமும் இல்லேன். அந்த ஆகவே நான் தான் அடியனாவதற்கு பொருத்தம் இல்லாதவன், தலைவனாவதற்கு நீ பொருத்தம் உள்ளவன். உலக உயிர்கள் அனைத்திற்கும் தலைவனாக இருப்பதற்கு நீ சரியானவன், ஆனால் உனக்கு அடிமையாக இருப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆகவே பொருத்தம் இன்மை ஏன்? ஏன் அந்த பொருத்தம் ஏன் இல்லை? ஏன் எனில் அப்படின்னு சொல்லாற்றலால வரும் சொல்லச்சோம். ஏனெனில் பொய்மை உண்மையேன். பொய்மை என்பது பற்று, உலக பற்று, உடல் பற்று என்பது யான் என்பது என்ற இந்த அகப்புற பற்றுகள் என்னிடம் உண்டு, உண்மை என்றால் இருக்கின்றது. ஆகவே பொய்மை உண்மையேன் என்றால் அகப்புற பற்றுக்களாகின்ற பொய் என்பது என்னிடத்தில் இருக்கின்றது. இந்த பொய்யிலிருந்து நான் விடுபட்டால் தான் உன்னுடைய திருவருளுக்கு நான் பொருந்துவேன். பெருமானுடைய திருவருளோடு ஒருவன் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அகப்புற பற்றுகளிலிருந்து நீங்க வேண்டும். அகப்புற பற்றுக்களாகின்ற பொய்யினிடம் இருப்பதனால உன் திருவருளுக்கு நான் பொருத்தமற்றவன், தகுதியற்றவன், பொருத்தம் என்னிடம் இல்லை. அதற்கு காரணம் பொய்மை உண்மையேன். இருப்பினும், இருந்தாலும், எனினும் அப்படிங்கறது அடுத்த சொல்லச்சோம். போத என்றனை புரிந்து நோக்கவும், இவனிடம் இந்த பற்றுக்கள் உண்டு, இவனுடைய கருணைக்கு தகுதி இல்லாதவன் என்று அறிந்தே கூட அந்த தகுதியின்மையை கருதாது நீ எனக்கு அருள் செய்தாய். எவ்வாறு அருள் செய்தாய் என்று சொன்னால் வண்ண பணித்தென்னை வா என்ற வான் கருணை, நீ என்னை அழகாக வந்து என் கூட வா என்று அழைத்துக் கொண்டு சென்றாய். போத என்றால் உடன் வருக என்பது பொருள். போதுக என்பதுதான் போத என்றாயிற்று. போதுக கோ வித் மீ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தமிழிலும் உடன் போதுக என்று சொன்னால் உடன் வருக என்பது பொருள். என்னுடன் வா என்று அன்போடு நீ என்னை அழைத்துச் சென்றாய். போத என்று என்னிடத்திலே புரிந்து என்றால் அன்பு, அன்பு கொண்டு நோக்கி புரிதல், அன்பு கொண்டு நோக்குதல், புரிந்து நோக்கவும் அன்பு கொண்டு நோக்கவும். வருத்தமின்மையேன், உன்னோடு நான் வர வேண்டும் என்று நீ என்னை அழைத்தாலும் கூட நான் அல்லவா வர வேண்டும், நான் என்ன பண்றேன், முரண்டு பிடிக்கிறேன், வரமாட்டேன் என்று முரண்டு பிடிக்கின்றேன். வருத்தம் என்றால் முயற்சி. வருத்தம் இன்மையேன், உன்னோடு சேர்ந்து வருவதற்கு எந்த முயற்சியும் செய்யாதவன். பெருமான் வான் சொல்லிட்டார், நாயினேனை தலைமலி தில்லையுள் கோலமார்த்தர் பொதுவில் வருக என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த தில்லையை அடைவதற்கு நான் பெரிதாக ஒன்றும் முயற்சி செய்யவில்லை என்று பொருள் கொள்ளலாம். போத என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன். வருத்தம் என்றால் முயற்சி. வருத்தம் இன்மையேன், என்ன காரணத்தால வருத்தம் இன்மையேன், வஞ்சம் உண்மையேன் ஏனெனில் அப்படின்னு சொல்லச்சோம். ஒன்னு ஒண்ணுக்கும் காரணம் சொல்றார். வஞ்சம் என்பது வேறொரு எண்ணம். பெருமான் வந்து கூப்பிடுறாரு கூட வான்னு, வேறொரு எண்ணம் இருக்கின்றது, இங்கு தூக்க வேண்டிய இன்பத்தை தூய்த்து விட்டு நாளைக்கு செல்வோமே. வஞ்சம் என்பது வேறொரு எண்ணம். ஒருவர் வந்து நம்மிடம் ஒரு ஒரு காரியம் சொல்றாரு, அதை செய்வதை போல் தலையாட்டுறோம், ஆனால் தாழ்த்தி செய்கின்றோம், அதுதான் வஞ்சம். உடனே செய்வதில்லை, என்ன காரணம், இதை முடிச்சுட்டு அதை செய்வோம், வேறொரு எண்ணம், அதான் வஞ்சனை என்பது வேறொரு எண்ணம். பெருமானை தவிர வேற எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அது அடையாளை குறித்த வரையிலும் வஞ்சனை தான். வஞ்சம் உண்மையே, அந்த வஞ்சம் உண்மைக்கு என்ன காரணம், உன்னை அறிய என்று கருதுகின்றேன், அதான் வஞ்சம் உண்மைக்கு காரணம். பெருமான் சொல்வதை பிறகு செய்து கொள்ளலாம் என்று கருதுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அதுக்கு காரணம் வந்து பெருமானுடைய அருமையை கருதாது, அவனை ஏனைய பொருளோடு ஒப்பக்கிறது, இளையவனாக கருதுகின்ற அறியாமை என்று பார்க்கின்றோம். வருத்தம் இன்மையேன், ஏனெனில் வஞ்சம் உண்மையேன். பெருமானே, இந்த வஞ்சம் உண்மையாகிய நான், வஞ்சம் உள்ளவனாகிய யான் அதன் காரணமாக மாண்டிலேன், உயிர் விட்டிருக்க வேண்டும். அந்த வஞ்ச உண்மையை அறிந்த நேரத்திலே உயிர் பிரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு பிரியவில்லை, என்ன காரணம், அன்பு இன்மையேன், மெய்யன்பு இன்மையேன். எல்லாவற்றுக்கும் அடிப்படை மெய்யன்பு இல்லை. வஞ்சம் உண்மையேன், வஞ்ச உண்மையை அறிந்த உன்னுடைய வீக்னஸ் உனக்கு தெரியுதேயா அப்படின்னு சொன்னா, வஞ்சம் உண்மையை அறிந்தும் கூட நான் அன்பில்லாத காரணத்தினாலே மாண்டிலேன் பெருமானே என்று தன்னை ரொம்ப புலம்புகின்றான். மாண்டிலேன் மலர் கமல பாதனே, கமல மலர் பாதனே என்று வர வேண்டியது, மலர் கமல பாதனே என்று வருகின்றது, அது வந்து மூலை நோக்கி வருகின்றது. கமல மலர், கமலத்தினுடைய மலர், கமலம் என்பது ஒரு செடிதான், அதனுடைய மலர் என்பது ஆறாம் வெற்றுமை தொகை. அது மலர் கமலம் என்று இருப்பதனால அது முன்பின்னாக தொக்க ஆறாம் வெற்றுமை தொகைன்னு சொல்வார். முன்பின்னாக தொக்க ஆறாம் வெற்றுமை தொகை. கமலம் என்பது ஒரு பிளான்ட், லோட்டஸ் என்பது ஒரு செடி, மலர் என்பது அதனுடைய மலர். அப்ப கமலம் என்ற செடியினுடைய மலர், அந்த மலரை ஒத்த திருவடியை கொண்டவனது ஓமை தொகை என்று பார்க்கின்றோம். அப்ப மலர் கமலம் என்பது முன்பின்னாக தொக்க ஆறாம் வெற்றுமை தொகை. மலர் கமல பாதன் என்பது முன்பின்னா தொக்க ஆறாம் வெற்றுமை தொகை, புறத்து பிறந்த ஓமை தொகை. கமலம், கமல மலர் போன்ற திருவடிகளை கொண்ட பெருமானி. மாண்டிலேன் மலர் கமல பாதனே, அரத்த மேனியாய் சிவந்த மேனி கொண்டவனே. அரத்தம் என்பது சிவப்பு, ஒரே சொல்லுது அரத்தம் சிவப்பு. அரத்த மேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி. அருள் செய் அன்பரும் என்றால் நீ அருள் செய்கின்ற அன்பர். இதான் வந்து இது ஒரு அருள் செய் அன்பர் என்பது வினைத்தொகை. பெருமான் அவர்கள் மீது தொடர்ந்து அருள் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இது அந்த செய்யப்படும் பொருள் மேல் வினைத்தொகை வந்திருக்கின்றது. ஊறுகாய்னா காயே ஊறுகின்றது. அருள் செய் அன்பர்னா அன்பர்களே அருள் செய்கின்றார்களா, அன்பர்கள் நமக்கு அருள் செய்வார்கள், ஆனா அதை இங்க சொல்லல. பெருமான் அவர்கள் மீது அருள் செய்கின்றான், பெருமான் அவர்கள் மீது அருள் செய்கின்றான். அப்ப அவர்கள் வந்து பெருமானுடைய அருளுக்கு செய்யப்படும் பொருள், அவர்கள் பெருமானவர்களை பெறுகின்றார்கள், ஆப்ஜெக்ட். அப்ப ஒரு வந்து சப்ஜெக்ட் மேலதான் பொதுவாக வினைத்தொகை வரும். இது ஒரு சிறப்பு, எல்லா இலக்கணங்களையும் நமக்கு திருவாசகமும் திருக்கோவையுமே கொடுத்துரும். அப்ப அருள் செய் அன்பர் என்று சொன்னால் பெருமானுடைய அருளுக்கு எப்பொழுதும் பாத்திரமாகின்ற அன்பர் என்பதனால இது செய்யப்படும் பொருள் மேல் வந்த வினைத்தொகை. பெருமானுடைய அருளுக்கு அவர்கள் எப்பொழுதும் பாத்திரமாகிறார். ஒரு நொடி கூட பெருமானுடைய அருள் அவர்களை விட்டு பிரிவதில்லை. பெருமானுடைய அருள் என்பது ஒரு ஒளி என்று சொன்னால் அந்த ஒளியிலேயே குளிக்கின்ற ஒரு பொருள், பாஸ்கிங் எவர் இன் தி சன்ஷைன் சொல்லுவாங்க. ஒரு பொருள் வந்து எப்போதுமே வெயில்ல இருக்கும், சூரியன் மறையவே மறையாது. சூரியன் மறையுதுன்னா அந்த சூரியன் எங்க இருக்குமோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல அது இருக்கும். எப்பொழுதுமே ஒளியிலே இருக்கின்ற பொருள், எப்பொழுதுமே நீரிலே கிடைக்கின்ற ஒரு பொருள், எப்பொழுதுமே தேனிலே ஊறுகின்ற ஒரு கனி, எப்பொழுதுமே திருவிழிலே தோய்ந்திருக்கின்ற ஒரு அடியார், அதான் அருள் செய். அவர்கள் திருவிழுக்கு வெளியிலே என்றைக்குமே செல்ல மாட்டார்கள். அப்பதான் அருள் செய் அன்பரும் நீயும், அந்த அன்பர்களோடு நீயும் இரண்டு பேருமா சேர்ந்து கொண்டு அங்கு எழுந்தருளி. அங்கு என்பது சிவலோகம், நான் வர முடியாத தொலைவிலே இருக்கின்ற இடம், சேமை சுட்டு அங்கு எழுந்தருளி. இங்கு என்னை இருத்தினாய், அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி, இங்கனை இருத்தினா இங்கு என்பது உலகத்திலே, உலகம் என்பது உடம்புதான், உடம்பினால்தான் உலகத்தினோடு நமக்கு தொடர்பு. ஆகவே இந்த உடம்பிற்குள்ளே இருத்தினா என்பது நேர்மையான பொருள். பெருமானே, அந்த அன்பர்களை எல்லாம் உன் திருவடியிலே இணைத்துக் கொண்டு நீ மட்டும் என்னை இந்த உடலாகின்ற சிறையிலே வாழ்ந்துகிட என்று சொல்லி இருத்தினாய், இங்கு இருத்தினாய் முறையோ பெருமானே, நின் கருணைக்கு இது சரிதானா பொருத்தமா என்று மீண்டும் பொருத்தமின்மையே என்று தன்னுடைய தகுதியின்மையை சொன்னாலும் கூட மீண்டும் என்ன தான் படுகின்ற துன்பம் தாங்காமல் பெருமானே உன் கருணைக்கு இது சரிதானா மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்ப இருத்தினாய் முறையோ என் எம்பிரான், உலகமெல்லாம் எம்பிரான் என்று பொற்றுகின்ற எனக்கு தலைவனே என்று உரிமையினாலே என் எம்பிரான் பொருத்தம் இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. வம்பனேன் என்றால் புதிய அடையவன் என்று ஒரு பொருள். வம்பனேன் வீணானவன், வலிய நெஞ்சம் கொண்டு வீணாகி போனவன். வம்பினையே அடிப்படையாக வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே, தான் செய்த தீவினைக்கு ஒரு இறுதி இல்லையே என்பதை ஒரு கேள்விக்குறியாக கொள்ளலாம் அல்லது முற்றுப்புள்ளியாக கொள்ளலாம். நான் செய்கின்ற தீவினைக்கு ஒரு எல்லையே இல்லை, எல்லையில்லாத தீவினை செய்து கொண்டே இருப்பதனால்தான் பெருமானுடைய திருவருள் அவனை மீறியும் நம்மை வந்து அடையமாட்டேன் என்கின்றது. வினையின் போலுடையார் பிறரார் என்பதனால பெருமானே என் வினைக்கு இறுதியே கிடையாதா, அவ்வளவு பிரசாது உன் கருணையினாலே அபலீகரம் செய்யப்பட முடியாத அளவிற்கு நான் வினை செய்திருக்கிறேனா, அப்படி எல்லையில்லாத வினையான தீவினையை நான் செய்திருக்கிறேன் என்று கேள்வியாக முறையோ என்று கேட்பதனால அதை தொடர்ந்து இப்படி கேட்பதாகவும் கொள்ளலாம். நீ இவ்வாறு செய்வது முறைதானா என்று கேட்பதனால பெருமானே உன் கருணைக்கு வந்து கருணையினால் தீர்க்கப்படாத ஒரு தீவினையே நான் செய்திருக்கின்றேனா, அவர்கள் ஐவரே வலியர் சால என்று ஒரு கேள்வியாக கேட்கின்றார் பெருபெருமான். பெருமானே உன்னுடைய திருவுருளை நான் துய்க்க முடியாத வண்ணம் பஞ்சேந்திரிய சேட்டையானது நிகழ்கின்றது, ஐவர்களும் என்னை வந்து துன்புறுத்துகிறார்கள், நீ பெரியவனா அவர்கள் பெரியவர்களா என்று அப்பர் கேட்கிறார். அவர்களே வலியர் சால கேள்வி இது, அவர்களோ சால வலியர்கள், உன்னை விட அவங்களுக்கு தான் சக்தி அதிகமா, உன்னை விட அவர்களே பெரியவர்கள் சொன்னா நான் அழியலாம், அவர்களை விட நீ பெரியவன் சொன்ன நீ என்னை காக்கவன் என்று சொல்வதனால இப்ப இங்கு கேட்பதும் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே என்று கேள்விக்குறியாக கேட்கலாம். பெருமானே நான் செய்திருக்கின்ற தீவினைக்கு இறுதி இல்லையா என்று கேட்கின்றான். ஏன்னா அப்படி கருதியதும் உண்டு, நான் அவ்வளவு மூட்டை மூட்டையா பாவம் செஞ்சிருக்கேன், பெருமானுக்கே சிரமம் அந்த பாவத்தை எல்லாம் தீர்த்துள்ளுவது என்று நினைப்பது உண்டு. பெருமானுக்கு சிரமம் என்று நினைப்பதனால பெருமானுடைய கடவுள் தன்மை அறியவில்லை என்பது பொருள் இல்ல, அன்பினாலே நினைக்கிறார். பெருமான் பசித்திருப்பார் அன்பினாலே ஓடிவிடார். கண்ணப்பர் பெருமான ராத்திரியில கரடி புலி எல்லாம் கீரிடும் என்று அன்பினாலே உறங்காது கண்பிடித்து காவல் காக்கின்றார். வில்லிலே பூட்டிய அம்போடு நின்று காவல் காக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதுபோல திற்கின்ற வாரியன் பிழையை என் சீரருள் என்கொள் என்று வெற்கின்ற என்னை விடுதிகின்றாய், என்னுடைய தீவினையை உன் திருவுருள் எவ்வாறு தீர்க்குமோ ரொம்ப சிரமப்படுமே என்று சொல்லி நான் வந்து வெற்கின்றேன் ஆற்றாமையினால் வைக்கிறேன். எவ்வளவு பெருமானுக்கு கஷ்டம் கொடுக்கணும் நம்ம, என்ன நல்ல புத்தி வேணும் சாமிகிட்ட கேட்காதரா, அவரை சிரமப்படுத்தாத என்று சொல்வதை போல உனக்கு இந்த ஜென்மால நல்ல புத்தி வருமா, ஏன் நடராஜாவுக்கு சிரமமான காரியத்தெல்லாம் கொடுக்கிறேன் சொல்றார். திருக்கின்ற வாரி என் பிழையை இன் சீரருள் என்கொள் எவ்வாறு தீர்க்குமோ அது என்று வெற்கின்ற என்னை. அதுபோல இங்கு பெருமானை என் வம்பனையின் வினைக்கு இறுதி இல்லை கொள்ளோ, நான் அவ்வளவு தீவினை செய்திருக்கின்றேன் போலும் என்று சொல்லலாம். வம்பனையின் வினைக்கு இறுதி இல்லையே, இல்லை நின்கடற்கு அன்பதென்கனே, ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனே, கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின்கடற்கு அன்பனாக்கினாய், எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான், ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே, எனக்கு இன்னும் உன்கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே. பெருமானே நான் எவ்வளவு குற்றம் புரிந்தாலும் உன்னால் என்னை காப்பாற்ற முடியும் என்று இந்த பாடல்ல உறுதி விடை சொல்கிறார். உன்னுடைய திருவுருளுக்கு திருவுருளினால் போக்க முடியாத தீவினையை எந்த உயிராலும் செய்ய முடியாது, பெருமானால் ஆட்கொள்ளப்பட முடியாத உயிர் கிடையாது. முக்தி நெறியறியாத முற்களோடு முயல்கின்றவர்களையும் பெருமான் பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமண்ணும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி ஆட்கொள்வான் என்பதனால பெருமானால் முடியாது இல்லை, பெருமானுடைய கருணையினால் போக்க முடியாத தீவினையை ஒருவராலும் செய்ய முடியாது. அதனால சிவநாமாவை பத்தி ஆக்கியா சிருஷ்டியில வந்து நம்ம ஸ்ரீதர ஐயாவால் சொல்லும் போது சிவநாமாவற்றை வந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறார். என்னன்னா, பெரிய பாவத்தை செய்துட்டு அந்த பாவத்தை போக்குவதற்காக உன்னை அழைத்து விட்டேன், ஆனால் பெரும் பசி கொண்ட ஒருவனை வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு அழைக்கிறோம், அழைச்சிட்டு அவனுக்கு வந்து அவன் பசிக்கு ஏற்ற சாப்பாடு நம்மளால சமைச்சு போட முடியல, அது ஒரு குற்றமாயிடும். குண்டவர்களுக்கு சமைச்சு போட முடியல, மீனாட்சி அம்மையினால சமைக்க சமைக்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அப்ப என்ன ஒரு குற்றமா போயிடுத்து. ஒருத்தனுக்கு கூட கைலாசத்திலிருந்து வந்த ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட முடியல, மதுரையில மதுரை கல்யாணத்துல மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்த ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட முடியல. சாமி சொன்னார் இன்னும் நாலஞ்சு பேரும் அனுப்புவார். அது போல சிவநாமாவை அழைக்கிறார், என்னுடைய பாவத்தை போக்க வேண்டும். அது போக்கிடுச்சு, போக்கிட்டு கேக்குது வேற ஏதாவது பாவம் பண்ணிருந்தா சொல்லு, பசிக்குது எனக்கு பாவத்தை தின்னுவது. அப்ப என்ன பண்ணாரு சிவநாமாவே, உன்னுடைய பசிக்கு என்னால வந்து தீனி போட முடியாது. அந்த பாவங்களை யாராலும் செய்ய முடியாது. அதாவது சிவனுடைய பெயரை சொல்லி போக்க முடியாத பாவமே இல்லை. எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் சிவசிவா என்று சொன்னால் அது போயிடும். இதை வந்து நம்முடைய ஒருவன் வந்து அறியாத ஒரு பசுங்கன்றினை கொன்று விட்டான். ஒரு அந்தனன் ஒரு வைக்கல் போற இருட்டில் தள்ளிவிட்ட போது அது கீழே ஒரு கன்று மாட்டி இறந்து விட்டது. காலையில தான் தெரியுது அது கோவதை வந்து விட்டதுன்னு சொல்லி என்ன பண்றான் வந்து அதுக்கு பிராயத்தம் கேட்பதற்காக கண்ணனூர்ல பெரியவர் இருக்கார் ஹரதத்தர். அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் எல்லாம் அறிந்தவர். ஆகவே அவர்கிட்ட கேட்கும் இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றது என்று கேட்பதே உள்ள போறான். வீட்டுக்குள்ள போகும்போது நிலப்படி இடிச்சது தலையில. நிலப்படி தலையில இடிச்ச உடனே சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே உள்ள போனான். போயிட்டு அவர் சொன்னா இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன். சரி, உன் தப்பு போயிடுச்சு, நீ தப்பு பண்ணிட்டேன்னு இங்க வருவதற்கு முன்பாக சிவசிவான் உன் வாயிலிருந்து வந்துருச்சு, உன் தப்பு இல்லை உனக்கு போயிட்டு அப்படின்ட்டு. அதாவது ஒருவன் உளமார தான் செய்த குற்றத்திற்கு வந்து இறங்குதலும் இயல்பாக சிவநாமத்தை உரைத்தலும் உண்டு என்று சொன்னா பாவம் தீண்டது. ரெண்டு, ஒருவன் தான் செய்த தவறுக்கு உளமார வருந்த வேண்டும், அவன் இயல்பாகவே சிவநாம அவன் வாயில இருக்க வேண்டும். எப்போதுமே அவனுக்கு வாயில சிவசிவான்னு வரும், சொல்லாமலே வரும். அந்த இயல்பு ஒருவன்ட்ட இருக்கு, அந்த இயல்பு அவன்கிட்ட இருக்கு. அவன் செய்த குற்றத்திற்கு வருந்துகிறான்னு சொன்னால் அந்த சிவநாமா அவனுடைய குற்றத்தை போக்கிவிடும், சந்தேகமே இல்ல. கங்கையில குளிப்பதனால ஒருவன் பாவம் போகின்றதான்னு கேட்டார்கள். பரமசர் போகுதுன்னு சொன்னார். ஆனா பாவம் போன பிறகும் பலர் அந்த பாவ வாசனையெல்லாம் பாவத்தை தொடர்ந்து செய்கிறார்களே, பாவம் போயிருந்தால் செய்வார்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கங்கையில குளிக்கும் பொழுது அந்த கங்கையில குளித்தால் இந்த பாவங்களை கங்கை உண்டு விடுமே என்று சொல்லி பாவங்கள்லாம் பயந்து போய் கரையில இருக்கிற மரத்துல ஏறி உட்காந்துக்குமா. அவன் கீழ குளிச்சுட்டு கரை ஏறும் பொழுது தொப்பு தொப்புன்னு அத்தனை பாவமும் மீண்டும் பாவம் செய்யறான். ஆகவே இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு ஒருவன் கங்கையை நம்முடைய பாவத்தை போக்கும் என்ற நம்பிக்கையோடு குளித்தான் என்று சொன்னால் பாவம் அழிஞ்சிடும். இப்ப நமக்கு ரெண்டு அடிப்படை, இந்த கங்கையை நம்முடைய பாவத்தை போக்கும் என்பதில் உறுதியான நம்பிக்கையும் இந்த பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாது என்ற எண்ணமும், அந்த இரண்டும் இருந்து ஒருவர் கங்கையில குளித்தாருன்னா அவர்கள் பாவம் வந்து நிச்சயமா நசித்து விடும். அவ்வாறு நசிக்காத பாவம் கிடையாது என்று பார்ப்பதனால அப்ப பெருமானே நான் எவ்வளவு ஏது கொண்டு நான் எது செய்தாலும் எனக்கு நின் கடல் காட்டி மீட்கவும் நீ வல்லை, உன்னால் முடியும் என்று இங்கு உறுதி சொல்கின்றார். அந்த பாடலை நாளைக்கு நம்ம பார்ப்போம். பார்வதி பதையே.